நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். இதயக்கனி விஜயன் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மிக்க தமிழின் மூத்த பத்திரிகையாளர். அச்சு வடிவில் வெளிவருகின்ற இதழ்கள் காணாமற் போகும் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் பாய்ச்சலில் இதயக்கனி எனும் இதழை ஆசிரியர், வெளியீட்டாளர் என்று கடந்த 25 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார் விஜயன் அவர்கள். ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருந்த அவரை SBS தமிழ் ஒலிபரப்புக்காக SBS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடுகிறார் ஊடகவியலாளர் சுந்தரதாஸ் அவர்கள். நிகழ்ச்சியாக்கம் ரைசல். இந்த நேர்முகத்தின் பாகம் 1.
வணக்கம் இதயக்கனி விஜயன் அவர்களே, உங்களை இன்று SBS தமிழ் சேவை சார்பாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து, சென்னையிலிருந்து SBS ஒலிபரப்பு நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறேன். இந்த சந்தர்ப்பமும் இந்த வாய்ப்பும் ஆஸ்திரேலிய மண்ணில் எனக்கு கிடைத்தமைக்கு நான் மிகவும் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறேன்.
நல்லது விஜயன். சினிமா இதழ்கள் ஏராளமாக ஒரு காலத்தில் வந்து கொண்டிருந்தன. பொம்மை, பேசும் படம், குண்டூசி, ஜெமினி சினிமா என்றெல்லாம் அவை எல்லாமே ஒன்றொன் பின் ஒன்றாக நிற்கும் பொழுது, நீங்கள் புதிதாக ஒரு சினிமா பத்திரிகை ஒன்றை இதயக்கனி என்ற பெயரில் ஆரம்பித்தீர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்னர். இப்போ அந்த பத்திரிகை இன்னும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டும் இருக்கின்றது. இதற்குரிய உற்சாகம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது?
நீங்கள் குறிப்பிட்ட அந்த சினிமா பருவ இதழ்கள் எல்லாமே அது வர்த்தக நோக்கில் நிறுவனங்கள் நடத்திய பத்திரிகைகள், எல்லாமே வர்த்தக நோக்கில் ஒரு நிறுவனங்கள் நடத்திய பத்திரிகைகள். அதனால் அதன் லாப நஷ்டங்கள் கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு, இது லாபம் இருக்குது இந்த பத்திரிகை நடத்தலாம், இது லாபம் இல்லை பத்திரிகை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படி முடிவெடுத்ததுனால் அந்த இதழ்கள் நின்றுவிட்டன. கடைசியாக மிகப்பெரிய நிறுவனத்திலிருந்து வந்த பத்திரிகை சினிமா எக்ஸ்பிரஸ். சினிமா எக்ஸ்பிரஸ் வந்து தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்திலிருந்து வந்த பத்திரிகை, அந்த பத்திரிகையே நின்று விட்டதுங்கிறது எனக்கு வியப்பான ஒரு விஷயம். காரணம், அதனால் லாபம் இல்லை, அது எதுக்கு நஷ்டப்பட வேண்டும் என்று நிறுத்திவிட்டார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது நான் இதழ்கள் என்பது என்னுடைய உணர்வு. நான் அதை வந்து வியாபாரம் மட்டுமே அதில் கணக்கில்லை, உணர்வு, என்னோடய உணர்வு. இப்போ இதயக்கணிங்கிற பத்திரிகையே ஒரு உணர்வு. அந்த உணர்வுடைய தூண்டுதல் தான் இன்னொரு பத்திரிகையை வந்து இதயக்கணி சினிமா ஸ்பெஷல். இன்றைக்கு அச்சு ஊடகத்தில் பிரிண்ட் மீடியாவில் வெளிவருகின்ற ஒரே இதழ் என்னுடைய இதயக்கணி சினிமா ஸ்பெஷல் மட்டுமே. காரணம் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வர்த்தக நோக்கம் இல்லை. வர்த்தகம் எனக்கு தேவை, வந்து வருமானம் தேவை, எனக்கு பணம் தேவை, எல்லாம் தேவைதான். என்றாலும் என் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவி, ஒரு ஊடகம். அதனால்தான் வந்து இத்தனை வருடங்கள் இந்த பத்திரிகையை கொண்டு வர முடிகிறது. அது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும், நல்ல பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க, கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஒரே பழக்கம் ஊடக வெளிப்பாடு தான். என் கண்ணங்களை, என் சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு கருவி தேவை.
இப்பொழுது இந்த இதயக்கனி பத்திரிகையை நீங்கள் சொன்னது 25 ஆண்டுகளாக நடத்துவது, அந்த பத்திரிகை முழுவதுமே ஒரு MGRக்காகவே நடத்தப்படுகின்ற ஒரு பத்திரிகை. அவர் மறைந்து இப்பொழுது 38 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் மறைந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட இந்தியக்கணி பத்திரிகை அவருக்காக ஏன் நடத்த வேண்டும்?
இது நல்ல கேள்வி. இது பதில் சொல்ல எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. என்னென்னா, MGR என்றாலே உற்சாகம். MGR என்ற 3 எழுத்து இருக்கு இல்லையா, அது வந்து பலருடைய வாழ்வில் வாழ்வியலோடு இணைந்துவிட்ட ஒரு விஷயம். MGRடைய பாடல்கள், இசை, அவருடைய வசனங்கள், அவருடைய நடிப்பு எல்லாமே தமிழக மக்களின் வாழ்வு வாழ்வியலோடு ஒன்றுவிட்ட ஒரு விஷயம். அது என்னுள் அது நிறைய வந்துட்டதுனால நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் MGRை பற்றி. இதற்கு முன் யாரும் தெரிந்திராத பலவேறு விஷயம், பல்வேறு விஷயங்களை, பல்வேறு அனுபவங்களை, பல்வேறு உண்மைகளை, அது மறைக்கப்பட்ட உண்மைகள், அது போக வந்து அவரை தவறாக சொல்லப்பட்ட கருத்துக்கள், இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு வாய்த்த ஒரு அமைப்பு தான் வந்து இதயக்கணி என்ற பத்திரிகை. முதல்ல வந்து பத்திரிகை வெறும் புத்தகங்கள் தான் வெளிக்கொண்டு வந்தேன். MGRடைய வாழ்க்கை வரலாறை MGR கதை என்ற பேரில் புத்தகமாக கொண்டு வந்தேன். அப்புறம் MGRடைய ஆல்பம், அதாவது அவருடைய புகைப்பட ஆல்பம், முழுமையான ஒரு ஆல்பம் தமிழில் வெளிவந்திருக்கின்றால் என்னுடைய MGR நினைவுகள் என்ற புகைப்பட ஆல்பம். அது எப்படின்னா, அதற்கு முன்னதாக புத்தகங்கள் வெளியிட்டவர்கள் எல்லாருமே வந்து MGRடைய 100வது படத்துக்கு ஒளிவிளக்கு படத்துக்கு மலர் வெளியிட்டவர்கள் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். அது மிகப்பெரிய வந்து ஒரு இந்த பொக்கிஷம், தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களில் ஒருவர் வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். அவர்கிட்ட வந்து படங்களே வாங்காமல் யாரும் புத்தகம் வெளியிட முடியாது, அத்தனை தொகுப்புகளும் அவர்கிட்ட இருந்தது. அந்த தொகுப்புகளில் வந்து வாங்கி தான் அந்த புத்தகங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை நான் பல முறை பார்த்துருக்கேன். எனக்கு என்னென்னா, அதை ஏன் திருப்பி ரிப்பீட் பண்ணணும், அதை ஏன் ரிப்பீட் பண்ணணும், அதை வந்து நாம் புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2 வருடங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி. ஆர் என் நாகராஜராவ், எம்ஜிஆருடைய 70க்கும் மேற்பட்ட படங்களில் பணிபுரிந்தவர் ஆர் என் நாகராஜராவ், அவரிடம் சென்று தினமும் சென்று ஒரு இதுவரைக்கும் நான் கடைசி வரைக்கும் நான் பார்த்த ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு 50,000 நெகட்டிவ் பார்த்துருப்பேன். அதனால் என் கண்கள் கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அவ்வளோ நெகட்டிவ் பார்த்து இந்த படம் வேணும், இந்த படம் வேணாம் அப்படின்னு நான் அதிலேருந்து தேர்ந்தெடுத்து அதை ஆல்பமாக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்ததனுடைய விளைவு, அந்த புத்தகத்திற்கு நான் ஓராண்டு நான் உழைத்தேன். ஒவ்வொரு முறையும் வந்து இந்த படத்தை வைக்கலாம், இந்த படத்தை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா அதுக்கு வந்து லேஅவுட் பண்ணது ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழர், குலராஜன் என்ற அவரை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டும். அவர் சமைச்சு எனக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு போய் அவர் சமைச்சு சாப்பாடு கொடுப்பார். அவரோட இருந்து வேலை செய்தேன். கிட்டத்தட்ட ஓராண்டு அந்த புத்தகம் தயாரானது. ஒரு ஆண்டில் எம்ஜிஆர் நினைவுகள் அந்த ஆல்பம் அவர் ஆனந்தன்கிட்ட கொண்டு அந்த புத்தகத்துக்கு காமிச்சேன். நான் என்ன சொல்வாரோ ஏது சொல்வாரோ, அதாவது தமிழர்களோட ஒரு சிறந்த குணம் என்னென்னா பாராட்டுவது, இன்னொன்று பொறாமைப்படுவது ஒன்று இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஒரு அவசரகுணமாக ஒரு வார்த்தை வந்துவிடக்கூடாது என்று ஒரு பயத்துடனே அவர் புத்தகத்தை கொடுத்தேன். பார்த்து அவர் வந்து மிரண்டு போயிட்டார். இது என்னால் கூட இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எப்படி இப்படி பண்ணீங்க நீங்கள், ஆச்சரியமாக இருக்குது, என்கிட்ட ஒரு பணம் கூட வாங்காமல் எப்படி புத்தகத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு அவர் வியந்து போனார். அதாவது அவர்கிட்ட, அதாவது ஆனால் நாகராஜராவ் மட்டும் இல்லை, அமிர்தம்னு இன்னொரு புகைப்பட கலைஞர்,
ஆமாம்,
அவர்கிட்டையும் போய் வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து 30 ஆண்டுகளுக்கு முன் அதற்காக நான் செலவிட்ட தொகை 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் இருக்கும் அன்றைக்கு. அதனுடைய தொகை இன்றைக்கி என்னென்னு கணக்கு போட்டுக்கலாம். அன்றைக்கி அவ்வளோ செலவு பண்ணேன். என்னோடய சேமிப்பெல்லாம் இந்த புகைப்படங்களை அமைந்து விட்டது. இன்றைக்கி எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40,000 புகைப்படங்கள் இருக்கும் எல்லாம் சேர்த்து, எம்ஜிஆர், சிவாஜி, மற்ற கலைஞர்கள், மற்ற பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையுமே. எனக்கு எனக்கு ஒரு என்கிட்ட உள்ள ஒரு ப்ளஸ்ஸு, நான் என்ன நானே பெருமைப்படுத்திக்கிறேன்னா என்னோடய நினைவாற்றல். இதை இந்த நெகட்டிவை பார்க்கும்போதெல்லாம் இந்த படம் இருக்கா, இந்த படம் நான் நினைவுபடுத்தி அதை கேட்பேன். அந்த நினைவுபடுத்தி கேட்குறது கரெக்டாக இருக்கும். அந்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் சினிமா ரசிகனாக திரையரங்குகள் சென்று ஃபோட்டோ கார்டில் பார்க்குறேன். பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கார்டில் பார்க்குற இந்த அந்த படம் நினைவில் இருக்கும், இந்த ஃபோட்டோ கார்டில் அந்த படம் அந்த வேணும் அப்படி சொல்லி தேடி எடுப்பேன். ஸோ அப்படி என்னுடைய அனுபவங்கள் ரொம்ப பறந்து விரிந்தது. அது அந்த புகைப்படங்கள் வந்து வீணாக போகக்கூடாது, இது எல்லா மக்களையும் மத்தியிலும் சென்றடைய வேண்டும் அப்படி நினைச்சினுடைய விளைவு தான் பத்திரிகை தொடங்க வேண்டும்.
நல்ல
எம்ஜிஆருக்காக தொடங்க வேண்டும் அப்படி நினச்சது தான். அவர் மறைந்து அமரராகி 2000 ஆண்டில் தொடங்கப்பட்டது, 12 வருடங்களுக்கு அப்புறம்.
இதயக்கனி விஜயன் அவர்களே, இப்பொழுது நீங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக சினிமா கலைஞர்களுடன் நெருங்கி பழகியிருக்கிறீர்கள், சந்தித்திருக்கிறீர்கள், பேட்டி எடுத்திருக்கிறீர்கள். இவற்றுள் பல சம்பவங்கள் உங்கள் மனதில் நீங்காமல் நிறைவிடம் பிடித்திருக்கும். அவற்றுள் உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்று கேட்டால் என்னவற்றை எதை சொல்லுவீர்கள்?
அதாவது திரைப்பட கலைஞர்களை கிட்டத்தட்ட எல்லாரையுமே நான் பேட்டி எடுத்திருக்கேன், யாரையும் நான் விட்டு வைக்கலை, எல்லாரையும் பேட்டி எடுத்திருக்கேன். ஸ்ரீதேவியில் தொடங்கி இன்றைக்கி நயன்தாரா வரைக்கும், த்ரிஷா வரைக்கும் நான் வந்து பேசியிருக்கேன், அசின் வரைக்கும் நான் பேசியிருக்கேன். இதில் என்னென்னா, நான் ஒரு ஃப்ரீலான்சர், சுயேட்சையான இண்டிவிஜுவலான ஒரு பத்திரிகையாளர். அதை வச்சுக்கிட்டு வந்து எனக்கு அடையாள அட்டையோ எதுவுமே இல்லாமல் நான் வந்து இத்தனை பேரை வந்து சந்தித்து பேசியிருக்கேங்கிறது வந்து எனக்கு வந்து என்னுடைய திறமையின் அடிப்படைன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். முயற்சி, விடாமுயற்சி. அப்படி வந்து நான் பார்த்து விடாமுயற்சியோடு வந்து ஒருத்தரை வந்து பேட்டி எடுத்து இது பண்ணியிருக்கேன்னா அது ஸ்ரீதேவி. அதாவது ஸ்ரீதேவி வந்து இன்றைக்கி இந்தி பட உலகத்திலேருந்து உலகம் பூரா அறியக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகை. அவங்கள்ட்ட மிகச்சிறந்த பண்புகள் இருக்குது, அதாவது வெறும் நடிகைங்கிறத தாண்டி மிகச்சிறந்த பண்புகள் இருக்குது. எளிமையானவங்க, பார்க்குறதுக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து கிட்ட போனால் இவங்க பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த தோற்றம், அந்த மாதிரி தோற்றம் அவங்க, ஆனால் பழகும்போது தான் வந்து அவங்கள பற்றி தெரியும் நமக்கு. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு தெலுங்கு பட ஷூட்டிங்கில் தான் அவங்கள வந்து நான் முத பார்த்தேன். இது மாதிரி சோன் சோன் அந்த மாதிரி பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்கேன், அவங்களோட பேசணும் அப்படிங்கிறப்போ சரி பேசலாமே, எடுத்து எடுப்பில்லையே, நான் இன்னார் என்ன விவரம் கூட அவங்களுக்கு தெரியாது, பேசலாமே அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, அன்றைக்கி ஒரு அது கிருஷ்ணா நடிகர், தெலுங்கு நடிகர் கிருஷ்ணாவோடு அந்த படப்பிடிப்பு, காலில் ஒரு சின்ன ஒரு காயம் மாதிரி ஏற்பட்டு போச்சு, ரத்தம் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்து என்ன பார்த்துட்டு பார்த்தீங்களா, நான் என்ன பண்ண முடியும், இன்னொரு நாள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க, நான் கேட்கவே இல்லை, அவங்களே சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஏவிஎம்மில் அவங்கள வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவங்கள பார்க்குறேன். நான் முதல்ல பார்த்தது எம்ஜிஆருடைய சத்யா ஸ்டுடியோவில், கிருஷ்ணாவோட பார்த்தது சத்யா ஸ்டுடியோவில். அடுத்து வந்து நான் பார்த்தது ஏவிஎம்மில். என்ன பார்த்தவொடனே சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மேக்கப் ரூமுக்கு வர சொன்னாங்க. மேக்கப் ரூமுக்கு போனேன். அங்கே போனால் என்னை சேரில் உட்கார வச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. அவங்கள உட்காந்துருக்காங்க மேக்கப் ரூமில் உட்காந்துருக்காங்க. சுற்றி அவங்கள பார்க்க வர்றதுக்கு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸு, அதாவது அன்றைக்கி வந்து வட்டே ரமேஷுங்கிற அளவு பெரிய ப்ரொடியூசர் ஏவிஎம் மாதிரி எங்கள் தெலுங்கில் அது மாதிரி நிற்கிறாங்க. எனக்கு 40 வேஷ்டி சட்டையோட ரொம்ப சிம்பிளாக இருக்கேன் நான், கூச்சமாக இருக்குது. நம்மளை இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிறாங்க, அவங்க நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே, அவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன ஒரு பத்திரிக்காரன் ஒரு இதாக இல்லையா தோரணையாக இல்லையாங்கிற மாதிரி என்னை வந்து பார்க்குறாங்க. ஸ்ரீதேவி அதெல்லாம் பார்க்கல, நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க, பொறுமையாக பதில் சொன்னாங்க. இதுக்கப்புறம் அந்த அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வந்து நான் வந்து பேட்டின்னு இல்லாமல் கேஷுவலாக பேசுறது, இன்றைக்கி எந்த வேறு நேரத்தில் என்ன ஷூட்டிங்கில் போனீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு ஜென்ரலாக பேசிகிட்டே போகும்போது எல்லா விஷயங்களும் எதுவுமே இது பண்ணுறதில்ல. தயக்கலங்க நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க சரிதா கிட்ட, அப்படி ஒரு எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு போச்சு. இந்த மாதிரி உங்களை சந்தித்து உங்கள்கிட்ட பேசணும், ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சரிதா சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து இதாகி போச்சு ஒரு மாதிரி, அது என்னமோ என்னடா நம்ம இன்சர்ட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. சரி இன்னொரு நாள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா பரவாயில்ல. அது கமலஹாசன்ட்டே எனக்கு அதே மாதிரி உண்டு. கமல் வந்து என்னை வந்து என் மேடையிலே என்னை பற்றி சொன்னார், இன்னொரு நாள் பார்க்கலாமே நான் அடுத்த முறை வாங்கலை பேசுவோமே அப்படின்னு சொல்லிடுவார், அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்க மாட்டார். ஸோ இது மாதிரி ஸ்ரீதேவியை பொறுத்தவரை எனக்கு அது இதெல்லாம் அப்புறம் பழக்கப்பழக்கம் என்னென்னா அது சிற்றுண்டியெலாம் வரும், அவங்க படப்பிடிப்பு இடைவேளையில் சிற்றுண்டியெலாம் வரும். சம்சா பிரியை இவங்க, சம்சாவை வந்து அப்படியே நிறைய பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருப்பாங்க. எல்லோரும் அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, என்னையும் சாப்பிட சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் தயங்குவேன், இல்லை சாப்பிடுங்க ஏன் கூச்சப்படுறீங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் காஃபி வரும், டீ வரும், இதெல்லாம் சாப்பிடுவோம். அவங்க இந்திக்கு போயிட்டாங்க. இந்திக்கு போனதுக்கப்புறம் அவங்களை சந்திக்கிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. சிரமம் இருந்ததுனாலும் இந்தியில் நடிச்சுட்டு திருப்பி வந்து அடுத்த வாரிசுங்கிற படத்தில் ரஜினியோட நடிக்கிறாங்க. அது ஏவிஎம், இது ஏவிஎம், அது போக வாகினி ஸ்டூடியோவில் படப்பிடிப்பு. அந்த படப்பிடிப்புக்கு போகும்போது நான் அவங்ககிட்ட போய் பேசணுன்னே இங்கே கொஞ்சம் ஒரே இதாக இருக்குது, கொஞ்சம் நம்ம ஒரு டைம் ஒதுக்கிட்டு வாங்கலேன், ஒரு ஈவினிங்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே மாலை நேரம் போனேன். ஒரு நிறைய இடைவெளி கிடச்சிது, இடைவெளியெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் இந்தியில் நீச்சல் உடையிலாம் நடித்தீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இந்திக்கு போய் நீச்சல் உடையில் நடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். ஏன் நடிக்கக்கூடாதா, கதைக்கு தேவைப்பட்டுச்சு நடித்தேன், இதென்ன இப்படி கேட்குறீங்க நீங்கள், தவறு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு என்கிட்ட திருப்பி கேட்டாங்க. இல்லை தவறுங்கிறது இல்லை, பட் இருந்தாலும் அதை வந்து அதிகமாக அதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அதை அதிகமாக வெளிப்படுத்துறது அதை தான் வெளிப்படுத்துகிறாங்கன்னு. அது என்ன பண்ணுறது இந்தி படத்தில் அப்படி, அந்த இந்தி படம் சினிமா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. நான் வந்து அந்த பேட்டி எழுதி கொடுத்தோன்னே அதை மட்டும்தான் மெயின் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனந்த விடன், நான் சொல்கிறது ஆனந்த விடன், ஜூனியர் விடன், அதுக்கு தான் பேட்டி பிரித்து கொடுத்தேன். அதில் ஜூனியர் விடனில் கவர் ஸ்டோரியாகவே வந்துச்சு, நான் நீச்சல் உடையில் நடித்ததேன் அப்படின்னு கேள்வி, அதை தான் போட்டாங்க. அப்படி போட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு படம், அதான் தோஃபான்னு ஒரு படம், இந்தி படம். அந்த படம், ஆமாம், அந்த படத்தினோட படப்பிடிப்பு மொரிஷியஸ் நாட்டில் நடந்துச்சு, அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் செல்ஃபோனு இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஃபோன் பண்ணிவிட்டு போனால் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் இல்லை பிஸியாக இருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டிக்கிறேன், ஃபோன் பண்ண மாட்டேன். ஸ்ரீதேவி வீடு தெரிஞ்ச பழக்கமாக நடங்கிறதுனால நிறைய வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோடனே ஷூட்டிங் போயிட்டு வந்து மொரிஷியஸ் போயிட்டு வந்து இப்போ தூங்கிட்டுருக்காங்க, டயர்டாக இருக்காங்க, கொஞ்சம் இன்னொரு நாள் வாங்கலை அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த உடனே எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நான் அது குங்குமத்தில் வந்துச்சு அந்த மேட்ரு, நான் சொல்லிவிட்டு நான் வேணால் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். என்னடா தர்ம சங்கடமாக இருக்கேன்னா, அவங்க சித்தியும் சரி அவங்க அம்மாவும் சரி, சரி ஏன்னா ஏற்கனவே அருமை இருந்ததுனால சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு மணி நேரம் கழித்து அது கதவு திறந்துச்சு, கதவு திறந்துட்டு வாசலில் நின்றுக்கிட்டாங்க. நானும் போய் நின்று நான் வந்து உட்கார்ந்தனா தூங்கிடுவேன், நின்றுக்கிட்டே பேசுகிறேன், எனக்கு உங்களுக்கு சிரமம் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. டாப் லெவலில் இருக்காங்க, இந்திக்கு போன ஒரு நடிகை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னா, நின்றுக்கிட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரங்க நின்றுக்கிட்டே பேசுனாங்க. சாரிங்க நான் உங்களை நிற்க வச்சு பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, அவ்வளோ சோர்வாக இருக்குது, நீங்கள்ங்கிறதுனால தான் நான் சரிட்டு ஒத்துக்கிட்டேன் நான், இல்லைனா யாரானா வேணான்ட்ருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அவங்க எனக்கு வந்து, அதாவது என்றைக்கும் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் வந்து அவங்களோட ஏற்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி விஷயம். இந்த மாதிரி நடிகை வந்து எளிமையும், அந்த எம்ஜிஆரை பற்றி சிவாஜி ஒன்று சொல்லுவார், எளிமையும் மன பொறுமையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த இது வந்து ஸ்ரீதேவிட்ட இருக்குது. இன்னொன்று, ஷூட்டிங்கில் அந்த அடுத்த வாரி ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் அவரை அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவார், நக்கல் அடிப்பார், ஒரு ரியாக்ஷன் கிடையாதுங்க. ஒரு ரியாக்ஷன் கிடையாது. சிரிக்கவும் மாட்டாங்க. இவங்க அம்மா சிரிப்பாங்க, சிறிதேவன் அம்மா சிரிப்பாங்க, இந்த அம்மாக்கு சட்டே பண்ண மாட்டாங்க. அவர் நொந்து போயிட்டு போவார், இதுகிட்ட இந்த அம்மா கிட்ட ஒன்றும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க. அது மாதிரி ஒரு மன வலிமையில் உறுதியான ஒரு பெண்மணி வந்து ஸ்ரீதேவி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.